வினாவிடை போதகங்கள் அப்படின்னு நம்ம ஒன்னு படிச்சுட்டு வரோம். த ஷார்ட் கேட்டகிசம் அப்படின்றது ஒரு சரித்திரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். அதுல வந்து மூணாவது கேள்வி நமக்கு என்ன கேட்கப்படுதுன்னா, வேதம் நமக்கு வேதத்தின் மத்திபமான போதனை என்ன? வேதம் நமக்கு வாட் இஸ் த ஸ்கிரிப்சர் மெயின்லி டீச், வேதம் நமக்கு என்ன மத்திபமா சொல்லிக் கொடுக்குது அப்படின்னு அதுக்கு பதில் நாம் படிச்சிருக்கோம். யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, தேவனை பற்றி நமக்கு இருக்க வேண்டிய விசுவாசமும் நம்மளுடைய கடமை. நம்ம கிட்ட தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், தேவனை பற்றி நமக்கு இருக்க வேண்டிய ஐடியா விசுவாசம், நம்ம கிட்ட இருந்து தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்றது தான் பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. பைபிள்ல கடவுளை பத்தி என்ன மாதிரி வெளிப்பாடு இருக்கு, பைபிள் எப்பேற்பட்ட கடவுளை நமக்கு வெளிப்படுத்துதோ அந்த மாதிரி கடவுளை தான், அந்த மாதிரி தான் கடவுளை பத்தி நமக்கு ஐடியா இருக்கணும். புரியுதுங்களா? பைபிளை பார்த்தான் தெரிஞ்சுக்கணும் நம்ம கடவுள் யாரு எப்பேற்பட்டவருன்னு. அதனால நம்ம இப்ப படிக்கிற இந்த யாத்ராமத்துல மோசே என்ன பாக்குறாரு, என்ன பண்ண பாக்குறாருன்னா, கடவுளை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு சரித்திரத்தின் மூலமா, நிகழ்ச்சிகள் மூலமா, மனிதர்கள் மூலமா கடவுளை பத்தி நமக்கு விளக்கி கொடுக்கிறார். ஆதியாமெல்லாம் பார்த்து முடிக்கும் போது அவர் என்ன காட்டுறாருன்னா, அவர் நம்மளுடைய சிருஷ்டிப்பின் தேவன், இஸ் த கிரியேட்டர், த காட் ஆஃப் கிரியேஷன். அது மாத்திரம் இல்லாம யாத்ராம் வரும்போதே நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவர் ஒரு பராமரிப்பின் தேவன், பராமரிப்பின் தேவன் மாத்திரம் இல்லாம ஒரு சாவரன் காட், எல்லாத்தையும் நடத்தி வருகிற, எல்லாருக்கும் மேலும் இருந்து எல்லாரையும் நடத்தி வருகிற ஒரு இறையாண்மை உள்ள தேவன் நம்ம பார்த்துட்டு வந்தோம். போன வாரம் நம்ம படிச்சோம், என்னன்னு படிச்சோம், அவருடைய எந்த குணாசியத்தை படிச்சோம், யாருக்காவது சொல்ல முடியுமா? ஒரு இரக்கத்தின் தேவன். அவரு வெறும் சிருஷ்டிப்பின் தேவன் மாத்திரம் இல்லாம, பராமரிப்பின் தேவன், சாவரன் காட் மாத்திரம் இல்லாம, ரொம்ப இரக்கம் உள்ள தேவன், ரொம்ப உருக்கம் உள்ள தேவன். இஸ் அ ரொம்ப மெர்சிஃபுல் காட் என்றுதான் நம்ம படிச்சோம். இப்ப அதுல போன வாரம் வசனங்களை நம்ம என்ன பார்த்தோம்னா, அவர் காணுகிறவர், அவர் நம்முடைய பெருமூச்சை கூட கேட்கிறவரா இருக்கிறாரு, அவர் அறிந்தவரா இருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது ஜபத்துக்கு நமக்கு ரொம்ப உற்சாகம் கொடுக்கிற ஒரு காரியமா இருக்கணும். அது இன்னும் என்னவும் கூட நமக்கு சொல்லிச்சுன்னா, அவர் நினைவு கூர்ந்தார். என்னத்த நினைவு கூர்ந்தார்? அவருடைய என்ன, எல்லாம் ரொம்ப டல்லா இருக்கீங்க. அவருடைய உடன்படிக்கையை அவர் நினைவு கூர்ந்தார். இன்னொன்னு கூட என்ன பார்த்தோம்னா, அவர் ஒரு உடன்படிக்கையின் தேவன். ஆபிரகாமோடு ஈசாக்கோடு ஒரு உடன்படிக்கை செய்ததை அவரு காப்பிக்கிறார். அது பார்க்கும்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கடவுள் வந்து ஒரு நிறைய பேர் இப்படிதான் சொல்றது, கடவுள் வந்து செய்யற காரியங்க சம்பந்தம் இல்லாம செய்யறாருன்னு. அதாவது அங்க ஒண்ணு செய்வாரு, செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அது சரியா வரலன்னு வேற ஒண்ணு செய்ய பார்ப்பாரு, திருப்பி ஒண்ணு செய்வாரு. அப்படிப்பட்ட ஒரு கடவுளா நம்ம கடவுள் அப்படி இல்ல. அவர் பார்த்தோம்னா, அவர் ஆதியில அவருடைய நித்திய திட்டத்தை தான் நிறைவேற்றிட்டு போறாரு. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்துவத்தை தான் இப்ப நிறைவேற்ற போறாரு. இஸ்ரவேல் ஜனங்க மாட்டிக்கிட்டாங்க, அதுக்கு வித்தியாசமா அவர் ஒன்னும் செய்ய போறது இல்ல. அங்க செஞ்ச அந்த திட்டம் தான் இப்ப நிறைவேற்ற போறாருன்றத நம்ம பாக்குறோம். ஆதி ஆமத்துல அவரு சொன்ன வாக்கு தத்துவத்தை தான் நிறைவேற்றுறாருன்னு நம்ம பாக்குறோம். அது மாத்திரம் இல்லாம அத ரெண்டு அதிகாரங்களை முடிச்சுட்டு நம்ம வரும்போது கடைசியில நம்ம போன வாரம் பார்த்தோம், அவர் இஸ்ரவேல் படுற அந்த அடிமைத்தனத்தின் கஷ்டத்தை அவர் பார்த்தாரு, அவர் அறிந்தாரு, அவங்களுடைய துக்கத்தை அவர் உணர்ந்தாரு அப்படின்னு, அவங்களுடைய ஜபத்தை அவர் கேட்டாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்பதான் அவர் செயல்பட போறார். அவர் எப்படி செயல்பட போறாரு, என்ன செய்ய போறார்? சர்வ வல்லமை உள்ள தேவன் செயல்பட போறார், இஸ் கோயிங் டு ஆக்ட். அவர் எப்படி செயல்பட போறாருன்றதுதான் மூணாவது அதிகாரத்துல நமக்கு சொல்லப்படுகிறது. அவர் எப்படி செயல்பட போறார் அதை நம்ம வாசிக்க கேட்போம். மூணாவது அதிகாரம் 1-10 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். நான் படிக்கிறேன். மூணாவது அதிகாரம், மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரே மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியில் செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போட்டு நீர் நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தில் இருந்து எகிப்தியரின் கைக்கு விடுதலை ஆக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் எத்தியரும் ஏமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபுசேயரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்கங்களையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பாரோன் இடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். இந்த பகுதியை நாம் படிச்சிருக்கிறோம். இதுல ரெண்டு தலைப்புல இந்த பகுதியை நம்ம படிச்சுக்க பார்ப்போம். டூ ஹெட்டிங்ஸ். என்ன? முதலாவதுன்னா, தேவன் மோசேக்கு கொடுத்த தரிசனம், அதுதான் நம்ம பார்க்கிறோம். தேவன் வந்து மோசேக்கு கொடுத்த தரிசனம். அதுக்கப்புறம் தேவன் வந்து தன்னை பத்தி மோசேக்கு வெளிப்படுத்துறார். அவர் பேசி வெளிப்படுத்துறார். ஒரு தரிசனம், அவருடைய பேச்சின் மூலமா தன்னை வெளிப்படுத்துகிற ரெண்டு காரியத்தை பார்ப்போம். முதலாவது மோசேவுடைய நிலைமையை நம்ம பார்ப்போம். அந்த முதலாவது வசனத்துல, மோசே மீதியான் தேசத்து ஆசாரியன் ஆகிய தன் மாமன் ஆகிய எத்திரோன் ஆடுகளை மேய்த்து வந்தான். இதை பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சோகமான ஒரு வசனம் தான் அது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோசே நம்ம பார்த்தோம், ஹி வாஸ் த பிரின்ஸ் ஆஃப் ஈஜிப்ட் இல்லைங்களா, ராஜகுமார். அப்படிப்பட்ட ஒரு ராஜகுமாரன் வந்து எவ்வளோ படிப்பு, எவ்வளோ உயர்ந்த நிலைமையில படிச்சுட்டு வந்த ஆள் போய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. நம்ம முதல் ஆதியாகமத்தில் படிக்கும் போது யோசேப்பு காலத்துல அந்த எகிப்தியர் வந்து ஆடு மேய்க்கிறத வந்து ரொம்ப கேவலமா நினைப்பாங்க. ரொம்ப கேவலம். அவங்க சொல்றது கூட பயந்தாங்க. நாங்க ஃபாரோ கிட்ட நாங்க ஆடு மேய்க்கிறவங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, ஆதியாகமம் படிக்கும் போது ரொம்ப கேவலமா, எந்த கேவலமானா நம்ம ஊர்லயே கேவலமான வேலை என்னன்னு சொல்லுவோம், இந்த தோட்டி வேலைன்னு சொல்லலாம் இல்லைங்களா, அந்த இதெல்லாம் கிளீன் பண்றவங்க அவங்களதான் கேவலமானுவாங்க. அந்த மாதிரி எகிப்தியருடைய பார்வையில ஆடு மேய்க்கிறத விட ஒரு கேவலமான காரியம் இல்லை, ரொம்ப கேவலமா நினைப்பாங்க. எகிப்தி பார்வையில மோசே வந்து உச்சகட்ட எகிப்தின் அரசனாக இருந்த நிலையிலிருந்து டாப் மோஸ்ட் பாட்டமுக்கு வந்து விட்டான். அதான் நமக்கு அங்க பாக்குறோம். அவங்க பார்வையில் அப்படித்தான், பயங்கர ஆழ்ந்த நிலைக்கு அவன் வந்து விட்டான் அப்படின்னு பாக்குறோம். இது எத்தனை வருஷமா செஞ்சிட்டு இருக்காரு தெரியுங்களா? 40 வருஷம். 40 வருஷம் வனாந்திரத்தின் வாழ்க்கை. அந்த சீனாய் அந்த ரீஜன் அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கொடுமையான அமைதி நிறைந்த இடம். அது ஒரு வனாந்திரம் எப்படிங்க இருக்கும்? ரொம்ப கொடுமையான அமைதி நிறைந்த இடம், ஒரு ஒரு பிரம்மாண்டமான பெரிய ராட்சச மலைங்களா ஃபுல்லா நிறைந்த இடம், ஒரு அமைதி, பயங்கரமான அமைதியில அந்த இடத்துல இவரு ஆடு மேய்க்கிறார். ஆடு மேய்க்கும் போது இவருடைய வேலை எல்லாம் என்ன, காலையில எந்திரிச்சு ஆடுங்களை எடுத்துட்டு வந்து அதை பிள்ளை பார்த்து அதை மேய்க்க விட்டுட்டு அங்க உட்காந்து அந்த ஆடை பார்த்துக்கிட்டு இருக்கணும். நைட்டு எடுத்துட்டு போய் அந்த ஆடை இதில் விட்டுட்டு ஒருவேளை அந்த டென்ட்ல படுப்பாரு, இல்லைன்னா வெளியே படுத்துக்கிட்டு அந்த ஸ்டார்ஸை பார்த்துட்டு இருப்பார். 40 வருஷம் இதை செய்ய முடியுமா? 40 வருஷம் இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார் மோசே. இவனால யோசிச்சு பார்க்க முடியுமா? நான்லாம் எங்கன்னா வில்லேஜுக்கு போனேன்னா நமக்குலாம் ஒரு 2-3 நாள்லயே போர் அடிச்சிடும். உங்களுக்கு அடிக்குமா? போர் அடிச்சிடும். அங்கே ஒன்று என்னங்க இருக்குது, வெறும் அமைதி, சைலன்ஸ்னா சைலன்ஸ். இப்ப பாக்குறதுக்கு அங்க எந்த கிரீனரியும் இல்ல, எந்த லேக்ஸும் இல்ல, எந்த மவுண்டன் சைட் சீயிங்கும் இல்ல, அந்த ஒரு மாதிரி சைலன்ஸ். நைட்ல அந்த ஃபாக்ஸ் கத்தம் தெரியுமா, ஊன்னு சவுண்டு, அந்த சவுண்டு தான் கேட்கும். அந்த மாதிரி அமைதியில மனுஷன் எத்தனை நாள், 40 இயர்ஸ் இல்லை விடுதார். ஒரு வேற அந்த காலத்துல ஒண்ணுமே செய்யறதுக்கு இல்ல, பெரிய சிந்தனை சிந்திக்க வேண்டியது இல்ல, அவ்வளவு பெரிய மூளை இருக்கிற ஆள், அவ்வளவு பெரிய திறமை இருக்கிற ஆள் போய் செய்யற வேலையை பாருங்களேன். அந்த ஆடை எடுத்துட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கணும், நைட் அந்த ஆடை எடுத்துட்டு போய் படுத்துக்கணும். அந்த ஒரு ருட்டீன்ல அவருக்கு எக்கச்சக்கமான டைம் இருந்திருக்கும். கடந்த காலத்தை, வரப்போற காலத்தை, கடவுளை பத்தி, சாவை பத்தி, சாவுக்கு அப்புறம் நடக்கிற காரியங்களை பத்தி ரொம்ப தியானிக்க சிந்திக்க, வானத்தை பார்த்து சிந்திக்கிறதுக்கெல்லாம் நிறைய டைம் இருந்திருக்கும் அவருக்கு. அந்த மாதிரி ஒரு அமைதியில 40 வருஷம் இருந்த மோசேவை நம்ம பார்க்கறோம், இரவும் பகலுமா. அந்த தனிமையில அவர் ஒருவேளை எகிப்தை பத்தி அவர் கேள்விப்பட்டிருக்கலாம். ஏன்னா அந்த அந்த இந்த முடியெல்லாம் கட் பண்ணிட்டு அந்த கேரவான்லாம் இருக்கும், அந்த சந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த இடத்துல போகும்போது வேற வேற ஊர்ல இருந்தெல்லாம் வருவாங்க, அங்கதான் நியூஸ் தெரிஞ்சுக்கிறது மத்த ஊரை பத்தி. அங்க போய் எகிப்தை பத்தி, எகிப்து என்ன கொடுமைப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்றது அவர் அந்த 40 வருஷம் கேள்விப்படாம இருந்திருப்பாரா? நிச்சயமா கேள்விப்பட்டிருப்பாரு. அது கேள்விப்பட்டவன்னு தன்னால என்ன செய்ய முடியும்? இப்ப என்ன செய்ய முடியும்? ஒரு திக்கற்ற ஒரு ஒரு முன்னமே முடியாத ஆள் மாதிரி, அதுக்காக ஒண்ணுமே பண்ண முடியாத, அதை நினைச்சு தவிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு. என்னுடைய சகோதரங்க இப்படி கஷ்டப்படுறாங்களேன்னு என்னால என்னதான் பண்ண முடியும்? நான் ஒரு மேய்ப்பேன், ஒரு மனுஷன் நான் என்ன பண்ண முடியும்? ஒரு மனுஷன் ஒரு மேய்ப்பம் போய் அவ்வளோ பெரிய அரசாங்கத்துக்கு முன்பதாக, அவ்வளோ பெரிய எகிப்து எவ்வளவு மேல போயிருச்சுன்னு கூட போன வாரம் சொன்ன, அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண முடியும்னு ரொம்ப வருத்தப்பட்டு பாரத்தோடு தான் உட்காந்துட்டு இருப்பார். முதல்ல அவர் போய் ஒன்னு பண்ணலான்னு போகும்போது அவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்தார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? ரெண்டு பக்கம் போய் பார்த்து போய் ஒரே வெட்டு வெட்டினார். அந்த டைம்ல மேல பார்க்கல பாருங்களேன், இந்த பக்கமும் அந்த பக்கம் தான் பார்த்தா மேல பார்க்கல. இந்த டைம்ல எந்த பக்கம் பார்த்தாலும் அவருக்கு யூஸ்ல வரவும் மேலதான் பார்க்க முடியும் மோசு. வேற என்ன பண்ண முடியும்? திக்கற்ற நிலம். அப்பனா பவர் இருந்துச்சு, அரசனா இருந்தா, இப்ப எதுவுமே இல்ல. அந்த மாதிரி நிலைமைக்கு மோசே அந்த வனாந்திர வாழ்க்கை, பயங்கரமான வாழ்க்கை, அமைதியின் வாழ்க்கை, அது கற்பனை பண்ணி பாக்கணும்னால இமேஜின் பண்ணிம்னா அந்த மலைகளுக்கு மத்தியில எப்படி இருந்திருப்பான் அந்த மனுஷன். இவ்வளவு பெரிய மனுஷன், பவர்லெஸ்ஸா. கடவுள் எப்பப்பாரு தன்னுடைய மனிதர்களை வல்லமையா பயன்படுத்துவதற்கு முன்பதாக இப்படியா அவங்களை ட்ரெயின் பண்றத நம்ம பாக்குறோம். எப்ப பார், தாவீத ஒரு மேய்ப்பனா ரொம்ப நாள் வச்சிருந்தார் உங்களுக்கு தெரியுமா? இது எலியாவ ரொம்ப நாள் வனாந்திரத்துல வச்சிருந்தார், அமைதியில யாருமே இல்லாத இடத்துல வச்சிருந்தார். இன்னொரு இடத்துல எடுத்துக்கணும், ஜான் த பேப்டிஸ்ட், யோவான்ஸ் தானா, அவர் எங்க வளர்ந்தாரு? வனாந்திரத்துல தான் இருந்தார். ஏன், இயேசுவே தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 40 நாள் எங்க போயிருந்தாரு? வனாந்திரத்துல. ஏன் நம்ம வாழ்க்கையிலயும் ஒரு வனாந்திரமான நேரங்கள் நம்ம வாழ்க்கையில வருது, வருதுங்களா? சில பேர் இப்ப கூட வனாந்திரமான நேரத்துல உங்க வாழ்க்கையில இருக்கலாம். வனாந்திரமான நேரம், நம்ம வேலையில வனாந்திரம், நம்ம குடும்பத்துல வனாந்திரம், நம்ம கல்யாணத்துல வனாந்திரம், ஒரு வெறுமை, ஒரு அமைதி, ஒரு தனிமை. காலையில எந்திரிச்சா அதை வேலை செய்யணும், படுக்கணும், அதை வேற ஒண்ணுமே. நம்ம கடவுளுடைய பிள்ளைங்க ஆச்சு, எவ்வளவு காரியங்கள் நடக்கணுமே தான் தானா. 40 வருஷம் அவனை யோசிச்சு பாருங்களேன், காலையில எந்திரிக்கணும், ஆடை விடணும், மேய்க்கணும், கூட்டு வரணும். அவனுடைய எக்ஸைட்மெண்ட் என்ன இருக்கும்? ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்ல, தேர் இஸ் நோ டிவி, தேர் இஸ் நோ ஒரு டிராமா இல்ல, ஒன்னும் இல்ல. ஆட மேய்க்கணும், கூட்டு வரணும், உடனும் படுக்கணும், எந்திரிக்கணும், ஆட மேய்ச்சிட்டு விட்டு வரணும். ஏதாவது ஒரு எக்ஸைட்மெண்ட், எப்பனா ஒரு பாம்பு பார்த்தா தான், இல்லைனா ஒரு ஸ்கார்பியன் பார்த்தா தான் அந்த வனாந்திரத்துல, ஒண்ணுமே இல்ல. அப்படி வாழ்ந்து வந்தான். நம்ம வாழ்க்கையிலயும் அந்த மாதிரி வனாந்திரம் வருது. ஏன் கடவுள் வனாந்திரத்தை அனுப்புறார்? மோசே வாழ்க்கையில ஏன் இந்த ட்ரைனிங் தேவைப்பட்டுச்சுன்னா, நம்ம எல்லாருக்கும் இந்த நேரம் தேவை, அதை நம்ம வெறுக்க கூடாது. இந்த வனாந்திரமான நேரம் ஏன்னா முதலாவது வந்து அது நம்மளை தாழ்மைப்படுத்துகிறது. நம்மளுக்கெல்லாம் தாழ்மைன்றது சுட்டு போட்டாலும் வராது. தாழ்மை நம்மளை ரொம்ப தாழ்மைப்படுத்தும் அந்த நேரம். இட் இஸ் ஹம்பிள் அஸ். ஏன்னா இட் இல் ஷோ நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம காமிக்கும். கடவுள் காண்டி உதவி செய்யணும்னா நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு நம்மளுக்கு காமிக்கும். மோஸ்ட்லி யோசிச்சு பாருங்க, அவன் என்னங்க செய்ய முடியும் அந்த நேரத்தில்? அவன் நினைச்சான், கடவுள் காண்டி உதவி செய்யல, என்னால என்ன செய்ய முடியும்? நான் ஒரு மேய்ப்பன். நம்மளை முதலாவது தாழ்மைப்படுத்துது, நம்மளை உடைக்குது. நம்ம மேல இருக்கிற அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் இயற்கையா, நான் பண்ணிருவேன், நான் அதை கட்டிடுவேன், நான் போய் எகிப்தியர்கிட்ட ஜெயிச்சிருவேன், அதெல்லாம் கரைஞ்சு போகும்படி அந்த நேரம் செய்யுது. நம்மளால ஒண்ணுமே முடியாதுன்னு நம்மளை உணர வைக்குது. ரெண்டாவது, அந்த தனிமை என்ன பண்ணுது தெரியுங்களா? நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தவறான எண்ணங்கள், நமக்குள்ள இருக்கக்கூடிய நோக்கங்களை அது சுத்தம் பண்ணுது. நம்ம மக்களுக்கு சமுதாயத்துக்கு மத்தியில வாழும்போது அநேக டைம்ல நம்ம வாழ்க்கை, நம்மளுடைய நடத்த, நம்மளுடைய நடைமுறை வந்து மத்தவங்க பார்க்கறதுக்காக நம்ம செய்வோம், மத்தவங்களுக்கு பயந்து வாழ்வோம், சமுதாயத்துக்காக வாழ்வோம். ஆனா இந்த மாதிரி ஒரு நேரத்துல யாருமே இல்லை என்ன பார்க்கறதுக்கு, யாருமே என்ன நம்மளை அப்ரிஷியேட் பண்ணும், நம்மளை புகழணும், நம்மளை பெருசா பேசணும், நிறைய காரியங்கள் நம்ம செய்யறது உண்டு. இந்த மாதிரி நேரத்துல என்ன செய்யறது? யாருமே இல்லை என்ன பாக்குறதுக்கு, என்ன அப்ரிஷியேட் பண்றதுக்கு, என்கிட்ட பேசுறதுக்கு தனியா இருக்கணும். நானும் கடவுளும் உண்டுதான். அந்த நேரம் வந்து நம்மள என்ன பண்ணுது? நம்மளுடைய எண்ணங்களை சுத்தம் பண்ணுது. கடவுளுடைய சின்சியரா இருக்க வைக்குது நம்மள. ஏன்னா மாயமாலம் போட, இந்த மாயமாலத்தெல்லாம் எடுத்துருது, நம்மளை சின்சியரா பண்ண வைக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி வனாந்திரமான நேரத்துல நம்ம அந்த டைம்ல பிஸியா இருக்கு, நம்ம ரொம்ப பிஸியா இருக்கிற ஆளுங்க, ரொம்ப பிஸியா இருக்கிற ஆளுங்க. வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீ அமைதியா இருந்து தேவனுக்காக காத்திருந்து அவர் கர்த்தர் என்று அறி, அவர் தேவன் என்று அறி, பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் காட் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுது. அதை நம்ம செய்யறதே இல்லை இல்லைங்களா? அவசர அவசரமா ஓடுறது, ஜபம் அவசர அவசரமா பண்றது, இந்த மாதிரி வனாந்திரமான நேரங்கள் நமக்கு அமைதியை கொண்டு வருது. நம்ம அமைதியா இருந்து தேவனை காண்டு அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நம்ம காதுகள் திறக்கப்படுது. புரியுதுங்களா? இது ரொம்ப முக்கியமான நேரம். ஏன்னா அமைதியில கர்த்தருடைய பிரசன்னத்துல கிடைக்கிற பலன் என்னன்றத நம்ம அமைதியா இருந்து பார்த்தா தான் நமக்கு தெரிய முடியும். அதுக்கப்புறம் அவசர அவசரமா வாழ்க்கை ஓடும்போது நமக்கு ஸ்ட்ரென்த் எங்க? கர்த்தருடைய பிரசன்னத்துல அவர் காத்திருக்கிறதுல தான் எனக்கு பலம் கிடைக்கும்ன்றது அப்புறம் தான் உணர்வோம். அதுக்கு முன்னாடி உணர மாட்டோம். அதனாலதான் அந்த வனாந்திரமான அந்த சத்தம், அந்த டிஸ்டர்பன்ஸ், அதெல்லாம் இல்லாம கடவுளுடைய சத்தம் மாத்திரமே கேட்கறதுக்கு சில நேரங்கள்ல கடவுள் நம்மளை அப்படி கொண்டு போகிறாருங்க. அந்த நேரத்தை நம்ம வெறுக்கத்தான் செய்யக்கூடாது. கடவுள் காத்திருக்கிறதுக்கு, ஏன்னா நம்ம எவ்வளவு பெரியவங்க, நம்மளுடைய தாளந்து எவ்வளவு பெருசு, நம்ம அதை சாதிச்சிருவோன்ற எண்ணம் நமக்கு ரொம்ப இருக்கு. அதை எடுக்கணும் கடவுள். அதனாலதான் சில நேரங்கள்ல நமக்கு விடுறாரு. பைபிள்லயே ரொம்ப தாழ்மையும் பொறுமையும் உள்ள மனுஷன்னு பேர் எடுத்தது யாரு தெரியுங்களா? மோசே தான். அவருக்கு எங்க இருந்து வந்துச்சு அந்த குணம்? எங்க இருந்து வந்துச்சு அந்த பொறுமை, தாழ்மை? உலகத்திலேயே தாழ்மை உள்ள மனுஷன் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு, நம்ம படிக்க போறோம். அது எங்க இருந்து வந்துச்சு? இந்த நேரம் தான். அதனால நம்ம வாழ்க்கையிலும் வனாந்திரமான நேரம், மிகப்பெரிய மனுஷன் அவரை வல்லமையா பயன்படுத்துவதற்காகத்தான் அந்த நேரத்தை அவர் கொடுக்கிறார், 40 வருஷம். சரி, 40 வருஷம் ஆன பிறகு அவர் ஒரு நாள் எந்திரிக்கிறார். ரெகுலர் நாள் மாதிரி எந்திரிச்சு அவர் பார்க்கும்போது மத்த நாள் மாதிரி தான் இருக்கு. அவர் வேலையை அவர் ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சு அவர் அந்த நல்ல விளைச்சல் இருக்கிற ஒரு இடத்துக்கு போகணும்னு அந்த ஓரே அந்த வனாந்திர பின்னாடி ஒரு மலை கிட்ட போறார், ஹோரேப் மலைன்னு. இந்த மலைக்கு இன்னொரு பேர் இருக்கு, சீனாய் மலைன்னு. அதனோட பின்னாடி பக்கம் வந்து ஹோரேப்னு பேர், புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி பக்கம் சீனாய்ன்னு பேர். இவர் அந்த பின்னாடி போறாரு, அந்த மலைக்கு பின்னாடி. பின்னாடி போகும்போது அவருக்கு என்ன காட்சி? அந்த ஒரு காட்சி, அந்த நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாள். அவர் வந்து சாதாரணமான நாள் தான் நினைச்சிருப்பாரு. காலில எந்திரிச்சு என்ன, இன்னைக்கும் ஆடத்தான் மேய்க்கணும், இன்னைக்கும் மேய்ச்சல் தான் போகணும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா இந்த நாள் எவ்வளவு முக்கியமான நாள்னு அவருக்கு தெரியாது. அவருடைய வாழ்க்கைய மாத்த போற ஒரு நாள் மாத்திரம் இல்லாம இஸ்ரவேல் சரித்திரத்தையே மாத்த போற நாள், அது மாத்திரம் இல்லாம கடவுள் வந்து சரித்திரத்துல செயல்படக்கூடிய ஒரு நாள். இது ரொம்ப முக்கியமான நாள், சரித்திரமே மாற போற ஒரு நாள். இந்த முக்கியமான நாள் பாருங்கள எவ்வளவு சிம்பிளா ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து அவர் என்ன பண்றாருன்னா, அங்க வந்து ஒரு ஒரு செடி, முற்செடி, அது வந்து நெருப்புல நைட் இருக்கலாம், ஒருவேளை கற்பனை பண்ணி பார்க்கணும், நைட் இருக்கலாம், அந்த செடி எரிஞ்சுகிட்டு இருக்கு. அது ரெகுலர் அங்க நடக்கிறது. வனாந்திரத்துல வந்து அந்த ஹீட்ல நைட்ல என்ன ஆகும்னா, அந்த ஹீட்டுக்கு சேர்ந்து அந்த நெருப்பு நெருப்புடிச்சிடும். அது ரெகுலர் தான் நடக்குது. ஆனா இங்க என்ன ரொம்ப விசேஷமா நடக்குதுன்னா, அந்த ஹீட் அப்படியே நெருப்பு பிடிச்சுக்கிட்டே இருக்கு, அது அணையவே மாட்டேங்குது. அதை இவர் பார்த்துட்டு என்ன பண்றாருன்னா, அவர் காட்சி வேற என்ன காட்சி இருக்கு பாவம், அந்த வனாந்திரத்தை பார்த்து பார்த்து போர் அடிச்சிருச்சு, ஒரு அற்புத காட்சியா இருக்கே அப்படின்னு போய் நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவர் போறார். கிட்ட போய் பார்க்கலாம், அது என்னன்னு கிட்ட போய் பார்க்கலான்னு. ஆனா அந்த இதுல என்ன வருது, இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு கிட்ட போய் பார்க்கும்போது, அந்த வசனத்தை படிப்போம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். என்ன அந்த முற்செடி, கடவுள் வேற ரூபத்துல வரக்கூடாது, ஏன் அந்த முற்செடியில அக்கினி ஜுவாலையிலிருந்து வராரு அப்படின்னா, அந்த ஜுவாலை நெருப்பு வந்து பைபிள்ல எங்கப்பார் பாத்தீங்கன்னா, அது கடவுளுடைய பரிசுத்தத்துக்கு ஒரு அறிகுறி. இஸ் அ ஹோலி காட், அவருடைய அந்த அவருடைய பரிசுத்தத்துக்கு ஒரு அறிகுறி. அந்த ஏதேன் தோட்டத்துல மனிதன் பாவம் செய்து அவனை வெளியே விரட்டின பிறகு ஒரு பட்டை, ஜுவாலை நிறைந்த ஒரு பட்டயத்தை அவர் வச்சாரு, ஃபிளேமிங் சோட், மனுஷன் கிட்ட வரக்கூடாதுன்ற ஒரு பட்டயத்தை அவர் வச்சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப அக்கினி ஸ்தம்பமா கூட அவர் மாறப்போறார். அவருடைய பரிசுத்தத்தை குறிக்குது அது. அது எரியுது அந்த செடி, ஆனா அந்த செடி வந்து சாம்பலா போவாதது அவர் பார்த்து வர்றார். தேவனுடைய தூதன், அது யாரு தேவனுடைய தூதன், யாருன்னு நினைக்கிறீங்க? ஏஞ்சலா? ஏஞ்சல் இல்ல. இதே நிறைய பேர் எல்லாம் நம்புறது என்னன்னா, இது இயேசு கிறிஸ்து தான். சாட்சாத் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மத்தியஸ்தர் பணிக்காக அங்க வந்திருக்கிறார். அந்த மத்தியஸ்தர் பணி அவர் ஆரம்பிக்கணும், அதுக்காக அங்க அந்த ரூபத்துல அவர் வந்திருக்கிறார். சாட்சாத் இயேசு கிறிஸ்து தான், அது ப்ரீ இன்கார்னேட் கிரைஸ்ட்னுவாங்க, அது அவருக்கு வந்திருக்கிறாரு. இப்பதான் கடவுள் தன்னை வெளிப்படுத்துறத நம்ம பாக்குறோம். மூணாவது வசனம் என்ன நமக்கு காமிக்குதுன்னா, அப்பொழுது மோசே இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன, நான் கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே அப்படின்னு கூப்பிடுறார். என்ன மாதிரி கூப்பிட்டுருப்பார் அந்த தேவனுடைய சத்தம் உங்களுக்கு. அந்த வசனத்தை நீங்க பயம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா தெரியும், ஆண்டாண்டுக்கு அமைதியா இருந்த சத்தம். கடைசியா பேசினது யாருகிட்ட தெரியுமா? யாக்கோபு கிட்ட தான். அதுக்கப்புறம் பேசல. 500, 600, 700 தலைமுறைக்கு, ஒரு 400 தலைமுறைக்கு கடவுள் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் இப்ப பேசுறாரு. அந்த அந்த அமைதிய உட அந்த அமைதியில யோசிச்சு பாருங்களேன், ஒரு செடி கிட்ட போறாரு, நைட்ல ஒரு செடி அங்க எரியுது, என்னடா இது அற்புதமா இருக்குதுன்னு கிட்ட பார்க்கும்போது அந்த செடி பேசுது, எப்படி இருக்கும்? நம்மளாம் பயந்துட மாட்டோம். மோசே மோசே அங்க இருந்து பேர் வருது. ஒரு வாட்டி இல்ல, ரெண்டு வாட்டி வருது. அது ரெண்டு வாட்டின் போது அவரு அவருடைய சத்தம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி குரல் இருக்கும் அந்த சத்தத்துல அவர் பேசும்போது, ரெண்டாவது வாட்டி அது பேசுறாருன்னா, அது வந்து மோசேவுடைய ஆத்மாவை தொடும்படிக்கு பேச்சு இருக்கும். மோசே மோசே ரெண்டாவது வாட்டி அவர் பேசுறத பாக்குறோம். பேசின பிறகு அதாங்க மோசேக்கு கிடைத்த பரம அழைப்பு. இந்த சத்தத்தை அந்த மனுஷன் கேட்ட பிறகு வாழ்க்கையே மாறி போச்சு. 40 வருஷம் தான் வாழ்ந்திருந்த அந்த மேய்ப்பர் வேலை, வீடு, மனைவி எல்லாத்தையும் விட்டு தன் உயிரையே பணைய வைத்து எகிப்துக்கு போறான். இந்த சத்தத்தை கேட்டதுனால ஒரு பரம அழைப்பு அவனுக்கு கிடைக்குது. மோசே மோசேன்னு ஆரம்பத்துல அவன் தயங்கினாலும் நீங்க யோசிச்சு பார்க்கலாம், அவன் வந்து அந்த சத்தத்துக்கு அவன் என்ன பதில் கொடுக்கறான். 4வது வசனம் கடைசியில, இதோ அடியேன், ஹியர் ஐ ஆம், யார் ஐயாம் அந்த சத்தத்துக்கு அவன் கொடுக்கிற பதில். இதே மாதிரி தான் நம்ம அடிக்கடி பார்த்திருக்கோம். இது ஆதாம வந்து ஆதாமே ஆதாமேன்னு கூப்பிடும் போது அவன் என்ன பண்ணான், ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டான் இல்லைங்களா. இந்த பதிலும் கொடுக்காம ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டான். ஏன்னா இந்த மோசே யார் ஐயாம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன தெரியுங்களா, கர்த்தரை உண்மையா தேடுகிற ஒரு உள்ளம் அது. அவன் உள்ளத்துல கர்த்தருக்காக தாகமா இருக்கிற ஒரு உள்ளம், கர்த்தரை தேடி பதிலுங்களை தேடுற ஒரு உள்ளம், வாழ்க்கைக்கு பதிலுங்களை தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு உள்ளம் ஏறாயம். ஏன்னா ஆதாம் வந்து ஒளிஞ்சதுக்கு காரணம், அநேக பேர் ஒளிஞ்சுக்கிறாங்க கடவுள் கூப்பிடணும்னு வரும்போது. ஏன் கடவுளை தேடுற உள்ளங்க இல்ல, பாவத்தினால கடவுள்கிட்ட இருந்து ஒளியிற உள்ளங்கள் அதெல்லாம், கடவுள்கிட்ட இருந்து மறைஞ்சுக்கணும். அவர் வரும்போது மலைகளே எங்க மேல உழுவுங்கன்னு ஏங்குற உள்ளங்கள் அதெல்லாம் கர்த்தரை தேடுற உள்ளங்க இல்ல, கர்த்தரை தேடுற ஒரு உள்ளம். அவன் வந்து ஏறாயா இதோ அடியே நான் இருக்கிறேன் அப்படின்றான். இது ஆபிராமன் சொன்னார். ஆபிராம ஒரு வாட்டி கேட்கும் போது ஆபிராமே ஆபிராமேனா இதோ அடியேன். யாக்கோபும் சொன்னார். ஏன் ஐசாயா கூட நம்ம ஒரு பாட்டு வருது, பிசாசன் ராஜ்யங்களை ஜெயித்து போட எவனை அனுப்புவேன் அப்படின்னா எல்லாரும் பேசாம இருக்காங்க. ஐசாயா என்ன சொல்றாரு, இதோ அடியேன் கர்த்தாவின் ஊழியம் என் பாக்கியம், என்னை அனுப்புமேன் அப்படின்னு வர்றாரு. ஆயன் இதோ அடியேன் அப்படின்றாரு. அந்த மாதிரி மோசே பாத்தீங்கன்னா இங்க அடியேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கர்த்தர் வந்து தன்னை வெளிப்படுத்துறாருங்க. அவருடைய நான்கு குணாதிசயத்தை நம்ம இதுல பாக்கலாம். நாலு குணாதிசயம் என்னன்னா, அவர் முதலாவது ஒரு பரிசுத்த தேவனாக தன்னை வெளிப்படுத்துறார். ஏன் அவர் வரும்போது என்ன சொல்றாருன்னா, மோசே முதலாவது கிட்ட வராது. ஏன் கிட்ட வரக்கூடாது, கிட்ட வராத, ஏன்னா கடவுள்கிட்ட நம்ம போகும்போது அவர் யாருன்னு தெரிஞ்சு அவர் எப்படி வர சொல்றாரோ அந்த மாதிரி தான் நம்ம போகணும். ஏன்னா அவர் ஹோலி காட், புரியுதுங்களா. நம்ம ஊர்ல நடக்கிற ஆராதனைங்க, நம்ம ஊர்ல நடக்கிற நிறைய இதுங்கெல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யறது இல்ல. அப்படிப்பட்ட தேவன் இல்ல. இவரை ஆராதிக்கணும்னா அவர் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவர் எப்படி நம்மளை ஆராதிக்க சொல்றாரோ அப்படித்தான் ஆராதிக்கணும். அவர் என்ன சொல்றாரு, கிட்ட வராத, உன்னுடைய பாதரட்சியை கழட்டி விட்டு கிட்டவா, நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி. ஏன் அந்த மலை ரொம்ப பரிசுத்தமா இல்ல, தான் அந்த இடத்துல இருப்பதனால அந்த பூமி பரிசுத்தம் ஆயிடுச்சு. அவர் ஒரு பரிசுத்த தேவன். பைபிள்லயே பரிசுத்தம்னு வர்றதே ஃபர்ஸ்ட் இங்கதான் தெரியுமா, ஹோலி காட். அவர் ஹோலி காட், அவர் எப்படி சொல்றாரோ அதன்படித்தான் நம்ம செய்யணும். அவர் எப்படி விரும்புறாரோ அதன்படித்தான் நம்ம செய்யணும். அவர் ஹோலி காட், பாதரட்சியை கழட்டிட்டு வான்றதுக்கு என்ன அறிகுறினா, நம்ம கலாச்சாரத்திலயும் இருக்கு, நம்ம ஸ்லிப்பரை கழட்டிட்டு வர்றதுக்கு எதுக்கு, ஒன்னு அழுக்க ஆகக்கூடாதுன்னு கழட்டிட்டு வருவோம். இன்னொன்னு ரொம்ப இடங்கள்ல செய்யறது, அது என்னன்னா, நம் பயபக்தியோடு தாழ்மையோடு பணிந்து வர்றதுக்கு தான் நம்ம பாதரட்சியை கழட்டி வர்றது இல்லைங்களா. அவர்கிட்ட வரணும்னா ஏனோ தானோன்னு வந்துடக்கூடாது. ஒரு கியூரியாசிட்டியில வந்து பார்ப்போமே, அதிசயமா இருக்குதேன்னு அற்புதம் பாக்குறதுக்கு எல்லாம் வரக்கூடாது. அவர் உன்னை ஆசீர்வதிக்கணும், அவர் உன்னை கிருபை கொடுக்கணும்னா நீ அவர் எப்படி சொல்றாரோ அப்படித்தான் வரணும். அவர்கிட்ட வரும்போது அப்படித்தான் வரணும். எப்படி, பயபக்தியோடு, ஒரு ஆயத்தத்தோடு, ஒரு 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 ஹியூமிலிட்டி, தாழ்மையோடு தான் அவருடைய சமூகத்துக்கு வரணும். அதான் பாதரட்சியை கழட்டிட்டு வா. ஏன்னா முதல்ல என்ன பத்தி நீ தெரிஞ்சுக்கணும், கடவுள் யாருன்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படி சொல்றாரு. கடவுள் யாருன்னு நமக்கு தெரியாம இருந்தா அவர் யாரும் எதிர்பார்க்கற மாதிரி நம்மளால வர முடியாது, பயபக்தியோடு நம்மளால வர முடியாது. அவர் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் பாதரட்சியை கழட்டி போட்டு வா அப்படின்றார். அடுத்தபடியாக அவர் ஒரு பரிசுத்த தேவன் நம்ம பாக்குறோம். அடுத்தபடியாக அவர் ஒரு உடன்படிக்கையின் தேவன். அது எங்க தெரியுது, ஆறாவது வசனத்துல நம்ம பார்ப்போம். பின்னும் அவர், நான் ஆபிரஹாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் ஆகி பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். பாத்தீங்கன்னா அது சொன்ன பிறகு மோசேக்கு என்ன ஆச்சு, என்ன பண்ணான் போட்டிருக்கு, முகத்தை மூடி. என்ன முகத்தை எப்படி மூடி இருப்பாரு, எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்ன நினைக்கிறேன்னா, சாஷ்டாங்கமா உழுந்திருப்பான், கீழே நிக்க முடியாம உழுந்திருப்பான். நான் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்க, இதுக்கு முன்னாடி சாஷ்டாங்கமா உழுந்தனா நெருப்பெல்லாம் பார்த்துட்டு இல்ல, தான் யாருன்னு தெரிஞ்ச உடனே சாஷ்டாங்கமா உழுறான். சாஷ்டாங்கமா உழு, ஏன் தெரியுமா, அந்த ஐ ஆம் த காட் ஆஃப் ஏப்ராஹிம் ஐசாக் அண்ட் ஜேக்கப் போது அது ஒரு பெரிய டைட்டிலுங்க அவருக்கு. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் இயேசு விளக்கி கொடுக்கிறார் அந்த டைட்டில்னா என்னன்னு, அவர் ஒரு நித்திய தேவன், இஸ் எ இட்டர்னல் காட். ஆபிராமின் தேவன் போது ஆபிராம் செத்து எத்தனை நாள் ஆச்சு? செத்து எவ்வளவு நாள் ஆச்சு? 1000 வருஷம் ஆச்சு. அவங்களுடைய தேவன் ஆயாம் அப்படின்னும் போது என்னன்னா, அது இயேசு என்ன அதுக்கு சொல்றாருன்னா, சில சதுசியருங்க இருந்தாங்க, அவங்க என்ன நினைச்சாங்கன்னா மனுஷன் செத்தான் அவ்வளவுதாங்க, உயிரோடு எழும்ப மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இயேசு அதுக்கு விளக்கம் சொல்ற, அவர் ஏன் தன்னை எப்ப பாரு ஐ ஆம் த காட் ஆஃப் ஏப்ராம்ன்றாரு. ஏன்னா தான் எவ்வளவு பெரிய தேவன்னா, தன் நித்திய தேவன் அந்த ஏப்ராம் ஐசாக்கு அவங்க எல்லாம் இந்த உலகத்துல ஒன்னும் அனுபவிக்காமத்தான் பெருசா செத்துட்டாங்க. ஆனா அவங்க இந்த நாள் வரைக்கும் மாபெரிய ஆனந்தத்துல பேரின்பத்தில் அவர் பேருக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து பேரின்பத்துல வச்சிருக்காரு. அதனாலதான் ஐயாம்ன்றாரு. அவங்க இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. ஐ வாஸ் இன்ல I am the God of Abraham. He is eternal God. நம்ம புத்திக்கெல்லாம் அப்பாற்பட்ட தேவன், ஒரு சந்ததியில ரெண்டு சந்ததியில நம்ம வாழ்க்கையில அடக்க முடியாத தேவன், ஒரு நித்திய திட்டம் உள்ள தேவன், நமக்கு நம்ம புத்திக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அதனாலதான் மோசே அதை அறிந்த பிறகு முகம் குப்புறம் விழுறான் பாருங்களேன். முகம் குப்புறம் விழுந்து ஒரு பயம் அவனுக்கு, மிக பயம்தான் போட்டிருக்கா அவன் மைண்ட்ல. எந்த அளவுக்கு அந்த அந்த கடவுளுடைய பிரசன்னம் அவனுக்கு பண்ணி இருக்குன்னா முகம் குப்புற உழுதான். ஆனா எவ்வளவு சின்ன ஆளு, அவர் எவ்வளவு பெரியவர் அப்படின்றத உணர்ந்து அவன் உழுதான். நம்மளும் கடவுள்கிட்ட வரும்போது, அதனாலதாங்க நம்ம வரும்போது கடவுள்கிட்ட ஜபம் பண்ணும்போது அவர் எவ்வளவு பெரியவர், நம்ம எவ்வளவு, அதனாலதான் நம்ம ஒரு ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட்ன்னு படிச்சோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா கடவுளுடைய குணம், அவர் எவ்வளவு பெரியவர் நமக்கு தெரியுமா? அவருக்கும் இருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தூரம் என்னன்னு நம்ம உணர்றோமா? அதனாலதான் அது நம்ம உணர்றோங்க. நம்ம எவ்வளவு பாவிகள், அவர் எவ்வளவு பரிசுத்தர். நம்ம எவ்வளவு சின்னவங்க, அவர் எவ்வளவு பெரியவர். நம்மளுடைய ஆயுசெல்லாம் என்ன போட்டிருக்கு, அந்த பபுள் மாதிரி இல்லைங்களா, நீள்மேல் உள்ள குமிழி போல் என்ன அந்த பபுள் மாதிரி எவ்வளவு நேரம் இருக்கும். ஆனா அவர் நித்தியமான தேவனா இருக்கிறாரு. நம்ம எவ்வளவு முட்டாளுங்க, அவர் எவ்வளவு ஞானம் உள்ளவர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் அவர் மேல சார்ந்திருக்கோம். ஆனா அவரு தன்னியல்புள்ள தேவன் அப்படின்னும் போது, அதனாலதான் நம்ம ஆராதனைக்கு வரும்போது, ஜபத்துக்கு வரும்போது, தூங்கி எந்திரிச்சு ஒரு சிந்தனையும் இல்லாம பல்லு விளக்கிட்டு ஆராதனைக்கு வரக்கூடாதுங்க. அது ரொம்ப தப்பு. ஒரு ஆயத்தம் இல்லாம, ஒரு ஜபம் இல்லாம அவர்கிட்ட வரும்போது நம்ம எப்படி வரணும்? ஒரு ஏதோ ஒரு அவசர அவசரமா அவருடைய சமூகத்துக்கு நம்ம வந்துடக்கூடாது. எவ்வளவு பெரியவர், நம்ம ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு பெரிய ஆளை பார்க்கும் போது எவ்வளவு ஆயத்தத்தோடு போவோம். ஏனோ தானோ வரக்கூடாது அவருடைய சமூகத்துக்கு. நான் எவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவன் அப்படி நம்ம வந்தோம்னா அவர் நம்மளை ஜட்ஜ் பண்றாரு. உங்களால உணர முடியுமா? அதுக்கு தண்டனை நமக்கு கிடைக்குது. என்ன வர்றதே வேஸ்ட். அப்படி அந்த மீட்டிங்க்கு நீ வர்றதுனால எந்த கிருபையும் அவர்கிட்ட இருந்து பெற்றுக்க போறது இல்லை. அப்படி வந்தீங்கன்னா எந்த ஆசீர்வாதமும் அதனால அவர்கிட்ட பெற்றுக்க போறது இல்ல. பேருக்கு உனக்கு வந்துட்டு தான் நீ போவ. ஆனா அவரு அவருடைய அந்த மகாதேவன் நம்ம மேல இறங்கி அவருடைய கிருபை தரணும், நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும், நமக்கு இன்னும் பரிசுத்தம் நம்ம வளர்க்கணும்னா அவர் எப்படி சொல்றாரோ அந்த பயபக்தியோடு தான் யாருன்றத உணர்ந்து தான் வரணும். அவருக்கு முன்னாடி பாதரட்சியை கலட்டிட்டு வா. நம்ம வரமா ஒரு ஒரு வாட்டியும் அந்த மாதிரி பயத்தோடு, ஆயத்தத்தோடு, ஒரு ஜபத்தோடு, பக்தியோடு அவருக்கு முன்னாடி வரும்போது அப்படித்தான் வரணும். ஒவ்வொரு மீட்டிங்க்கு வரும்போது அப்படித்தான் வரணும். அதுதான் நம்ம கத்துக்கிறோம் அந்த பாடத்துல இருந்து. அத நம்ம பாக்குறோம், அவர் ஒரு பரிசுத்த தேவன், அவர் ஒரு உடன்படிக்கையின் தேவன். மூணாவதாக 7வது வசனம் நம்ம படிப்போம். நீங்க ஒருத்தர் படிங்க.
அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோசனை நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன்.
என்ன திருப்பியும் சொல்றாரு பாருங்களா, அவர் இரக்கத்தின் தேவன். அவர் பெரிய பரிசுத்தம் தான், அவர் பெரிய இறையாண்மை உள்ளவர் தான், உடன்படிக்கையின் தேவன், காலங்களெல்லாம் அடக்க முடியாத தேவன், நித்திய தேவன் தான். ஆனா அவர் இரக்கம் உள்ளவர். நம்ம போன வாரம் படிச்சோம், அது ரொம்ப ஆறுதல் தரணும் மனசுக்கு. நீங்க போய் கேட்டீங்கன்னா கூட அந்த சீடி ரொம்ப ஆறுதல் கொடுக்கும். என்ன ஒரு வார்த்தையில சொல்லியிருக்கான், நான் பார்த்தா அவங்க என்ன கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு பாருங்களேன். அவங்களுடைய உபத்திரவை பார்த்தேன், அவருடைய கூக்குரலை கேட்டேன், அவருடைய வாதையை குறித்து அறிந்திருக்கிறேன். என்ன நான் போன வாரம் சொன்ன மாதிரி அவங்க உணர்ற வேதனையை இவரும் உணர்ந்திருக்காரு. இவருக்கு தெரியும் அந்த வலி. அந்த மாதிரி இரக்கத்தின் தேவன். அதனால பேசாம இருக்க போறது இல்ல, அதனால அவர் சும்மா இருக்க போறது இல்ல. அவர் செயல் நம்மளும் போன வாரம் சொன்ன மாதிரி நம்ம நிறைய பேர் மேல இறக்கம் படுவோம், ஒன்னும் செய்ய மாட்டோம். அவர் அப்படி இல்ல, அவர் இறக்கப்படுற தேவன், அதுக்கு ஏதாவது செய்யற தேவன். அவர் என்ன செஞ்சிருக்காரு, அதனால உட்கார்ந்துகிட்டு இருக்கிறவர் இல்ல. அதுல அந்த வசனத்துல கடைசியில வருது பாருங்களா, அதனால இறங்கினேன். 9வது வசனத்திலயா எட்டுல இருக்கு. என்ன போட்டிருக்கு? கொடுக்கும் போய் இறங்கினேன். பெரிய வார்த்தை தெரியுங்களா, இறங்கினேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் வந்து பராமரிப்பு தாண்டி தானே செயல்படுகிற ஒரு நிகழ்ச்சிக்கு தான் இறங்கினேன். பராமரிப்பின்படி செயல்பட போறது இல்ல, தானே டைரக்டா வந்து செயல்பட போறார். பராமரிப்பை நிறுத்தி தான் செயல்பட போறார். பராமரிப்பு அப்பாற்பட்ட காரியம் நடக்க போகுது. அதனால தான் நானே இறங்கி வந்திருக்கேன் இந்த காரியத்தை செய்யறதுக்கு. அவனுடைய ஒடுக்கத்தை கஷ்டத்தெல்லாம் பார்த்து நானே இறங்கி வந்திருக்கேன். இயேசு கூட அதான், இந்த வார்த்தை மாமிசமா இறங்கினது, பராமரிப்புக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவருடைய இறக்கத்தை நம்ம பார்க்கிறோம். அவர் வந்து என்ன செய்ய போறாரு? அந்த எட்டாவது வசனம், அவர்கள் எகிப்தில் இருந்து படிங்க நீங்க ஒரு வாட்டி.
அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்தில் இருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன்.
அவர்களை நான் எகிப்தில், அவங்க வேதனையை கேட்ட, அவங்களை எகிப்தில இருந்து காப்பாத்தி கொண்டு வர போறேன். காப்பாத்தி கொண்டு வந்து என்ன பண்ண போறேன்? சும்மா விட்டுற போறது இல்ல, அவங்களை என்ன பண்ண போறேன்? ஒரு தேசத்துக்கு கொடுக்க போறேன். அது என்ன மாதிரி தேசம்? என்ன மாதிரி தேசம்? பாலும் தேனும் ஓடுற தேசம். அப்புறம் வேற ரெண்டு வார்த்தைகளும் சொல்லப்படுது. என்ன அந்த தேசம்? நலமும் விசாலமான தேசம் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. அதை போய் அந்த பத்தாவது வசனத்துல என்ன வருது?
வெளிப்படுத்தி
அவங்க மேல நான் எவ்வளவு அக்கறையா இருக்கேன், எவ்வளவு பாரமா இருக்கேன்னு மோசேக்கு வெளிப்படுத்தி மோசே மூலமா வேலை செய்யற தேவன். ஒரு பரிசுத்த தேவன், அதை பார்த்தோம். அவர் ஒரு உடன்படிக்கையின் தேவன், அவர் ஒரு இரக்கமுள்ள தேவன். இன்னொன்னு அவருடைய குணாசி என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் எப்ப பாரு மனிதர்கள் மூலமா தான் செயல்படுறது. மனிதர்கள் மூலமா ஏன் மோசே அனுப்பணும்? நேரா போய் எகிப்துல அந்த பார தலையில ஒரு தட்டு தட்டி அவர் கூட்டினு வந்திருக்கலாம்ல, ஏன் அவர் பண்ணல? மோசே மூலமா தான் அவர் செயல்படுறாரு. வை அவர் அப்படிதான் செயல்படுறது. தன்னுடைய இருதயத்தை அந்த மனிதனுக்கு கொடுத்து, தன்னுடைய கவலையை அந்த மனிதனுக்கு புரிய வைத்து அந்த மனிதனை அவர் அனுப்புறார். இவரே ஒரு தேவ தூதன் நம்ம பாக்குறோம் இல்லீங்களா, தேவனுடைய கர்த்தருடைய தூதன். அந்த தூதன் இன்னொரு தூதனை அவர் ஆயத்தம் பண்ணி அவர் எகிப்துக்கு அனுப்புறத நம்ம பாக்குறோம். அவங்க அடிமைகளா இருக்காங்க, ஆனா அவங்கள வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு அடிமைகள் இல்ல, ஒரு விடுதலை இல்லாம அவங்களை விடுதலை செய்து அவங்களுக்கே சொந்தமா ஒரு தேசத்தை நான் கொடுக்க போறேன். அது என்ன மாதிரி தேசம்? ஒரு நன்மையும் விசாலமான தேசம். கோசான் பட்டணம், அவங்க இருக்கிற பட்டணம் வந்து அதுவும் ஒரு நல்ல செழிப்புள்ள பட்டணம் தான். ஆனா அதுக்கு எப்ப செழிப்பு செழிப்பு அதை யோசேப்பு கொடுத்தது இல்லையா? சும்மாவா இருக்கும். கோசான் பட்டணம் நல்ல செழிப்புள்ள தேசம் தான், ஆனா அதுல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அது விசாலமான தேசம் இல்ல. இவங்க பழுகி பெருகி இறுகி எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு இடமே பத்தாம ஒரு ஸ்லம்ப மாதிரி கட்டிக்கிட்டு அப்படி இருக்கிறாங்க. அதுல ஒரு பெரிய பிரச்சனை. அண்ணா அதனாலதான் சொல்றாரு, என்ன அப்பீலிங் அவங்களுக்கு இருக்கும் யோசிச்சு பாருங்க. பக்கத்து பக்கத்திலேயே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விசாலமான தேசத்தை நான் கொடுக்க போறேன், விசாலமான தேசம். அது வந்து பெங்களூர்ல இவன் பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? என்ன, பெங்களூர் வளர்ந்துகிட்டு போகுது, அது விசாலம் இல்ல, பத்த மாட்டேன் இல்லைங்களா, பத்த மாட்டேன். அதனாலதான் 4 ஃபுளோர் 10 ஃபுளோர் 20 ஃபுளோர் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கோம், இடம் பத்த மாட்டேன். ஆனா காணான் தேசம் அப்படி இல்லை, அது ஒரு விசாலமான தேசம். அது அந்த தேசம், நம்ம ஒரு இடத்த பாக்கணும்னா என்னங்க கிரைட்டீரியா? நமக்கு ஒரு வீடை பாக்குறீங்க, மாரிசு வீடை தேடிட்டு இருந்தாரு, அவர் என்ன கிரைட்டீரியா பார்ப்போம்? வீடை பார்த்தோம்னா நமக்கு பூமி என்ன, இதுல ரெண்டு நல்லது விசாலமானது பாலம் தேனை ஓடுறதுன்னா ஒரு உதாரணம் சொல்லி பார்ப்போம். வீடை பாத்தீங்கன்னா நீங்க என்ன பாப்பீங்க? தண்ணி இருக்கணும் இல்லீங்களா, தண்ணி பாப்பீங்க. நெக்ஸ்ட் அது ரூம்ஸ் எல்லாம் சின்ன சின்னதா இருந்தா நல்லாவா இருக்கும், விசாலமா இருக்கணும், தண்ணி இருக்கணும். அதே மாதிரிதான் இங்க தண்ணி இருக்குமா அப்படின்னா, தண்ணி இல்ல என்ன இருக்கும்? பாலும் தேனும் ஓடுற தேசம். தண்ணியா கேக்குற நீ, பாலும் தேனும் ஓடுறது, இதை விட என்ன அவ்வளவு செழிப்பு இருக்கும்யா? விசாலமா இருக்குமா? விசாலமா இருக்கும். எவ்வளவு விசாலமா இருக்கும் சொல்லிட்டா, ஏமோரியர் கானானியர் லேவியர் ஜெபுசியர் 6 தேசங்க எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துல இருக்காங்க. எவ்வளவு செழிப்பா இருந்தா அவங்க எல்லாம் அந்த இடத்துல இருப்பாங்க, எவ்வளவு விசாலமா இருந்தா அந்த 6 தேசங்களும் அந்த இடத்துல இருப்பாங்க, எவ்வளவு தேசங்களை கொல்லக்கூடிய ஒரு தேசம் அது. அதனாலதான் அந்த பேருங்கெல்லாம் சொல்லிட்டு வர, அது விசாலமான ஒரு இடம். அந்த மாதிரி இடத்த நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இது ஒன்னும் புதுசுல, திருப்பியும் பார்க்கும்போது அது ஆதியாகமத்துல 15:18 இதே தான் சொல்றாரு, இவங்களுடைய பூமியைத்தான் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அந்த அந்த கடவுளுடைய திட்டத்தின் ஒத்துமையை நம்ம பார்க்கணும். ஒரு அலங்கோலமா செய்யற கடவுள் இல்ல, யாஸ் அ பிளான், யாஸ் அ கவனன்ட். அவர் ஒரு உடன்படிக்கைக்கு ஒரு திட்டம் இருக்கு, அதை நிறைவேற்றிக்கிட்டு போறாரு. சரி, கடைசியா நம்ம முடிப்போம். ஏங்க கடவுள் இவங்களை வந்து காப்பாத்தணும், ஏன் செய்யணும்? இவ்வளவு பெரிய அற்புதம், இவ்வளவு பெரிய காரியத்தெல்லாம் செஞ்சு என்னத்தை செய்ய பாக்குறாரு? இன்னும் நம்மள கேட்க பார்த்தோம்னா, கடவுள் நம்மள ஏன் ரட்சிக்கிறார்? Why does God save us? இவங்களை ஏன் காப்பாத்த போறார்? என்ன பதில் சொல்லுவீங்க நீங்க? அவரே சொல்றார் எக்ஸோடஸ்ல, திருப்பி 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 இன்னுமே சொல்ல போறார். அவர் ஏன் காப்பாத்துறாரு தெரியுங்களா? உங்களை ஏன் அடிமைத்தனத்துல காப்பாத்துறது தெரியுங்களா? நீங்க என்ன, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன நீங்க ஆராதிக்கணும். அதான், நான் யாருன்னு என்ன தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன ஆராதிக்கணும். அதுக்காகத்தான் நான் இப்ப செயல்பட போறேன். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னை ஆராதிச்சு எனக்கு பிரியமா நடக்கணும். எகிப்து அடிமைத்தனத்தான், எகிப்தின் வீட்டுல உன்னை ரட்சித்த கர்த்தர் நானே, ஆகையால் நீ உன் தேவனாகிய கர்த்தரை வேற யாரையும் ஆராதனை பண்ணாதாக இருப்பாயாக அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதாங்க நம்மளும் கடவுள் நம்மளை ரட்சித்ததும், நம்மளை ஏன் ரட்சித்தாரு? அவரைத்தான், அவருக்கு பிரியமா நடக்கணும், அவரை நம்ம நல்லா ஆராதிக்கணும். அதுக்காகத்தான் அவர் ரட்சிக்கிறது. அதை செய்யாக போகும்போது தான் சாபம் வருது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரப்போது பயங்கரமா வரப்போது. ஏன், எதுக்கு அவங்களை ரட்சித்து கூட்டு வந்தாரோ அதை அவங்க செய்யல. நம்ம இந்த தேவனை பார்க்கும்போது, இட்ஸ் அ ஹோலி காட், ஒரு பரிசுத்த தேவன், எவ்வளவு பக்தியா எப்படி வரணும் அவர்கிட்ட? பாதரட்சியை கழட்டிட்டு தான் பயபக்தியா ஆயத்தத்தோடு அவர்கிட்ட வரணும். அவர் ஒரு உடன்படிக்கை தேவன். எவ்வளவு சந்தோஷம், யோசிச்சு பாருங்களேன், இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கார். நம்ம சார்பில் நம்மள எல்லோரையும் ரட்சிக்க போறேன்னு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவன், பரிசு ஒரு இரக்கமுள்ள தேவன், நம்ம கஷ்டங்கள்லாம் அறிந்தவர், அதுக்கெல்லாம் பதில் கொடுக்காம விடமாட்டார், இரக்கத்தின் தேவன். கடைசியாக நம்மளை பயன்படுத்துற தேவன், யூஸ்லெஸ்ஸா மேய்ப்பன் மாதிரி, ஒன்னுக்கும் இல்லாத மேய்ப்பன் மாதிரி ஆயிட்ட சமுதாயத்திலே ரொம்ப தரமட்டம் இருக்கிற அந்த மேய்ப்பனை பயன்படுத்துறம, நம்மளையும் பயன்படுத்துற தேவன். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்க கூடாது நம்ம? என்னென்னவோ தெய்வத்தை ஆராதிக்கிறாங்க, அந்த தேவனை அதிக அதிகமா நம்ம ஆராதிக்க தேவன் நம்மளை நடத்தட்டும். ஜெபம் செய்யணும்.